إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بهلم بهلشم الله برونك ورداهتم الحمد لله صلاة سلام محمد المصطفى அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஒன்றுமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் ஹஜ்ஜுக்காகக்கூடிய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு சங்கியான மாதத்தில் கடைசி பகுதியில் அமர்ந்திருக்கிறோம். அதேவில் ஒரு சங்கியான மாதத்தை எதிர்பார்த்தவர்களா, உயர்ந்த சிறப்பான பரக்கத்துகள் பொருந்திய அல்லாஹுடைய அருள்கள் பொருந்திய அல்லாஹுடைய மஃபரத்துகள் நிறைந்த அல்லாஹுடைய சுபசோபனங்கள் நிறைந்த ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக உட்கார்ந்திருக்கிறோம். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மாதத்தில் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான பல தலைப்புகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஜகாத்தை பற்றி பேசுவார்கள், நோன்புடைய ஒழுக்கங்களை பற்றி பேசுவார்கள், நோன்புடைய சிறப்புகளை பற்றி பேசுவார்கள், நோன்புடைய சட்டத்திட்டங்களை பற்றி பேசுவார்கள், நோன்பு பெருநாளை பற்றி பேசுவார்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய சதகா தான தர்மத்தை பற்றி பேசுவார்கள், இது ஷஹ்ருல் குர்ஆன் என்று குர்ஆனை பற்றி பேசுவார்கள், ஷஹ்ருஸ் ஸபர் இது பொறுமையின் மாதம் என்று பொறுமையை பற்றி பேசுவார்கள், ஷஹ்ருல் முவாசாத் இது ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து உதவி செய்யக்கூடிய மாதம் என்று ஷஹ்ருல் முவாசாத் என்று இதனை பேசுவார்கள், இது ஷஹ்ருல் மக்ஸரா இது பாவ மன்னிப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பற்றி பேசுவார்கள், ஷஹ்ருர் ரஹ்மா இது ரஹ்மத்துடைய மாதம் என்று ரஹ்மத்தை பற்றி பேசுவார்கள், சொர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய மாதம், நரகம் இழுத்து பூட்டப்படக்கூடிய மாதம் என்று ஏராளமான சிறப்புகள் உள்ள இந்த மாதத்தை ஒவ்வொரு தலைப்புகளில் பேசுவார்கள். கடைசி பற்றி விசேஷமாக ஒரு அமலை அல்லாஹ் வைத்திருக்கிறான், லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவை தேடக்கூடிய சிறப்பு, அந்த இரவில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானங்கள், இவைகளை பற்றி பேசக்கூடிய நிகழ்வு, இவைகள் எல்லாம் ரமதானை எதிர்நோக்கும் பொழுது நாம் எல்லாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய தலைப்புகளாக இருக்கிறது. அந்த அமைப்பில் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய குதுபாவில் எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு கடமையாக ஒரு ருக்னுமின் அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தை பற்றி ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, ஜகாத் என்று வரும் பொழுது டக்குன்னு ஒரு கூட்டம் கண்ணை மூடி கொள்வாங்க, இன்னைக்கு எங்கட பயான் கிடையாது. இது கொடுக்கிறவங்களோட பயான், தனவந்தர்களுடைய பயான், செல்வந்தர்களுடைய பயான், செல்வம் உள்ளவர்களுடைய பயான். எடுக்கிறவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் ஜகாத் எல்லாம் சொல்றது பணம் உள்ளவங்க கொடுக்கணும், இவர்களுக்குரிய ஒரு பொருத்தமான பயான் என்று நினைக்கலாம். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய சுன்னாவுடைய ஒளியில் நம்முடைய இமாம்கள், சங்கையான உலமாக்கள் இந்த ஜகாத்துடைய பாடத்தை பற்றி நமக்கு சொல்லித்தரும் பொழுது, இந்த ஜகாத்துடைய மிக முக்கியமான கடமையை நமக்கு சொல்லித்தரும் பொழுது, ஜகாத்தை கொடுப்பவர்கள், ஜகாத்தை எடுப்பவர்கள் இது சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கொடுப்பவர்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் எடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அல்லாஹ் இந்த ஜகாத்துடைய வார்த்தையை குர்ஆனில் கைர் என்று சொல்கிறான். இது நலவு, இது யார் முறையாக சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கிறார்களோ அது அவருக்கும் உடைய சொத்துக்கும் கயிறாக இருக்கும் கொடுப்பவருக்கு. ஆனால் யார் முறை தவறி தனக்கு தகுதி இல்லாத ஒரு பணத்தை, ஜகாத்துடைய பணத்தை, நானும் ஒரு தகுதி உள்ளவன் தான், எனக்கும் ஜகாத்துடைய பணத்தை எடுக்கலாம் என்று சொல்லி யார் எடுப்பார்களோ அது கயிறுக்கு மாற்றமாக ஷர்ராக மாறும். அல்லாஹ்வுடைய ஒரு நிர்வாக அழகு, அல்லாஹ் ஒரு அழகான நிர்வாக அமைப்பை உலகத்தில் வைத்து உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாதி துன்யா. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் மக்களை பல தரமட்டங்க பல தரப்பினர்களாக பிரிச்சிருக்கிறான். செல்வமுடையவர்கள், செல்வந்தர்கள், வசதியுடையவர்கள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னொரு கூட்டம், ஏழை எளியவர்கள், அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய முடியாத சிரமப்படக்கூடிய ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், இப்படியான ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னொரு கூட்டமும் இருக்குது, அநேகமானவர்கள் அதில் இருக்கலாம், நடுத்தரமானவர்கள், மிடில் கிளாஸ் என்று சொல்லுவோம், ஜகாத் கொடுப்பதற்கும் தகுதி இல்லாதவர்கள், ஜகாத் எடுப்பதற்கும் தகுதி இல்லாதவர்கள். ஜகாத் கொடுக்கணும்னா கை நிறைய காசு இருக்கணும், அது பணத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமல், அந்த பணத்தின் மீது ஜகாத் உண்டாகும். அன்பானவர்களே, ஒரு சின்ன ஒரு மசாயிலை மிம்பரில் இருந்து பேசுவது சிரமம், ஒருவரும் மாற்றி விளங்கிக் கொண்டால் சிக்கலாக போய்விடும். இதை உங்களுக்கு ஒரு நான் உலமாக்களை அணுகி எனக்கு ஜகாத் இருக்குதா என்று கேட்டுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்கிறேன். பொதுவாக ஜகாத் யார் கொடுக்கணும் என்றால் உடனே நம்முடைய சிந்தனை கூறுவது செல்வந்தர்கள் கொடுக்கணும். உண்மைதான், செல்வம் உடையவர்களை செல்வந்தர்கள் என்று சொல்வோம். செல்வத்துக்கு கடமையாக கூடியதுதான் ஜகாத். பல மக்கள் சொல்கிறார்கள், சுமார் 5 லட்சம் ரூபாய் தங்கத்தில் பார்த்தால் 20 மிஸ்கானுடைய அளவு தங்கம் பெறுமதி ஒரு மனிதரிடத்தில் பணமாக ஒரு வருடம் குறையாமல் இருக்குமாக இருந்தால், சுமார் கணக்கு பார்த்து உலமாக்களை போகிறீர்கள், அன்னலமாக 5 லட்சம் ரூபாய் குறையாமல் ஒரு மனிதரிடத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த பணத்தில் 2.5% ஜகாத் கொடுப்பது கடுமையாகும். அந்த பணம் எப்படி இருக்கணும்? உலமாக்களை அணுகி கேளுங்கள், ஹஜரத், நான் என் பிள்ளையுடைய சேவிங் அக்கவுண்ட்ல, சேமிப்பு கணக்குல 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன், அது ஒரு வருஷமாக 5 லட்சம் ரூபாய் இருக்குது, குறைந்தது கிடையாது, அது 5 லட்சம் ரூபாய் அப்படி இருக்குது, என் குழந்தையுடைய பணத்தில் ஜகாத் இருக்கிறதா?
நான் ஹஜ்ஜிக்கு போறதுக்காக வேண்டி 5 லட்சம் ரூபா ஒரு நபடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு மேலாகிவிட்டது, அந்த பணத்தில் எந்த குறையும் உண்டாகவில்லை. ஹஜ்ஜிக்கு போவதற்காக வேண்டி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த அந்த 5 லட்சம் ரூபாய் ஜகாத் கடமையாகுமா? உலமாக்களை அணுகி மசாயர்களை கேட்டுக் கொள்ளுங்கள். எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கிறோம், குழந்தையுடைய பெயரில், மனைவியுடைய பெயரில் அட்வான்ஸ் எடுத்திருக்கிறோம், அதை அப்படியே நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம். 5 லட்சம் ரூபாவுக்கு மேல் உள்ள பணங்களை நாம் எந்தவித தேவையும் பாவனையும் இல்லாமல் ஒரு வருடம் நாம் வைத்திருப்போம் என்றால் அதில் ஜகாத் உண்டாகிறது. அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் அனாதை குழந்தைகளின் பணத்தை ஜகாத்தை கொண்டு சாப்பிட வைத்து விட வேண்டாம். அனாத குழந்தை பணம் இருக்குது, வியாபாரம் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை அப்படி வச்சு 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 ஜகாத்தை கொடுத்து கொடுத்து ஜகாத் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு அனாதை குழந்தையின் பணத்தை ஆக்கிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். தகப்பன் இல்லாத குழந்தைக்கு சொத்து பத்து இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அந்த செல்வம் முதலீடு செய்யப்படவில்லை, அது வியாபாரத்தில் போடப்படவில்லை என்றால் அந்த ஜகாத்துடைய பொறுமதி இருக்கக்கூடிய அந்த பணத்தில் ஒரு வருடத்தில் 2.5 வீதம் கொடுத்து கொண்டே வர வேண்டிய நிலை உண்டாகும். அதனால் யார்கிட்டெல்லாம் பணம் இருக்குதோ அந்த பணத்தை போய் உலமாக்கிடம் கேளுங்கள். வியாபாரம் அல்ல, வியாபாரத்துக்கு ஜகாத் வேறு, தங்க நகைகளுக்கு ஜகாத் வேறு. பணமாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் பணம் இருக்கிறது, ஏதோ ஒரு பேரில் தேவைகளில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், இந்த பணத்துக்கு ஜகாத் இருக்கிறதா? அன்பானவர்களை, நம்ம அநேகமான பேர் பல சேவிங்ஸ் வச்சிருக்கிறோம், நம்மை அறியாமல் ஜகாத் கொடுக்க வேண்டிய பணத்தை நாமே சில வேளை பாவித்துக் கொண்டிருக்கிறோம். உலமாக்களை அணுகுங்கள், உங்களுடைய பணத்துடைய நிலைமையை நீங்கள் அறிவீர்கள். உலமாக்களை அணுகி, என்னிட்ட இன்ன பணம் இருக்குது, இப்படியான பணம் இருக்குது, என்கிட்ட 3-4 வீடு இருக்குது, 3-4 வாகனம் இருக்குது, எப்படி எனக்கு ஜகாத் உண்டாகும்? ஆனால் நான் செல்வந்தர் கிடையாது, எனக்கு ஜகாத் இருக்குதா இல்லையா என்பதை உலமாக்களை அணுகி தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அன்பாக பண்பாக உங்கள் அனைவரையும் கொள்கிறேன். ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். இரண்டாவது கூட்டம் அன்பானவர்களே, ஜகாத் எடுப்பதற்கு தகுதியானவர்கள். அல்ல, பல இடங்களில் குர்ஆனில் ஜகாத்தையும் தொழுகையையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான். இதில் ஒன்றோடு ஒன்று குறைஞ்சதல்ல. 5 கடமையா? தொழுகை எப்படி ஒரு முக்கியமான கடமையோ, கெஸ் பண்ணி நினைச்சு முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி தொழிலாதோ, இதே போன்றுதான் ஜகாத். ஜகாத்தை யாருக்கும் கெஸ் பண்ணி இப்படி இருக்கலாம் என்று யோசிச்சு அனுமானிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கடமை அல்ல. அன்பானவர்களே, போன வருஷம் ஜகாத்தை இந்த ஜகாத்தோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய கடமை அல்ல. ஜகாத்துக்கு டேட் போட்டு செக் கொடுக்கக்கூடிய ஒரு கடமை அல்ல. ஜகாத்துடைய நாள் குறிப்பிடப்பட்டு விட்டால் இன்று என்னுடைய வியாபாரத்துக்கு ஒரு வருடம் பூர்த்தி, இன்று என்னுடைய பணத்திற்கு ஒரு வருடம் பூர்த்தி என்றால் அந்த பணத்தில் 2.5 வீதம் வெளியாக்குவது அந்த ஜகாத்துடைய கடமையாக இருக்கிறது. அன்பான பெரியவர்கள் எல்லாம், குர்ஆனில் இந்த ஜகாத்துடைய வார்த்தை சொல்லும் பொழுது, வஅகீமுஸ் ஸலாத வஆதுஸ் ஸகாத வமா துக்தீமு லிஅன்ஃபுஸிக்கும் மின் கைரின், சொல்லுங்க ஜகாத் கொடுங்க. நீங்க இதெல்லாம் முற்படுத்தி வச்சிருக்கிறீங்களோ அப்படியான அனைத்து ஹயிர்கள், உலமாக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல எல்லாம் ஜக்காத்துக்கும், இந்த உலமாக்கள் வியாக்கியான சொல்கிறார்கள், இந்த ஹயிர் ஜக்காத்தையும் மீறுகிறது. நீங்கள் முற்படுத்தக்கூடிய ஜக்காத் அது உங்களுக்கு நலவுதான், அது உங்களுக்கு தான் வந்து சேரும். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, ஜக்காத் கொடுக்கறது ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி ஜக்காத் எடுப்பதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரு ஜக்காத் தகுதி இல்லாம எடுப்பார்களோ, ஜகாத் தகுதியானவர் கொடுக்காதது எப்படி அநியாயமோ? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஜகாத் கடமையானவர், ஜகாத் கொடுக்க கடமையானவர், நேரம் வந்தும் சரியாக கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்காமல் இருப்பது எப்படி அநியாயமோ, எப்படி பாவமோ, அதே போன்றுதான் ஜகாத்துடைய பணத்தை தகுதி இல்லாமல் எடுப்பது எனக்கு ஜகாத்துடைய பணத்தில் எந்த விதமான உரிமையும் கிடையாது, அப்படியான ஜகாத்துடைய பணத்தை எடுப்பது எனக்கு அநியாயம், எனக்கு மிகப்பெரிய பாவம். என்ன சந்தர்ப்பம், என்ன விஷயம் இங்க இருக்குது? அல்லாஹ் சொல்கிறான், 100 வீதத்தில் 2.5 வீதம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல, அது புகராக்களுக்கு, அது 8 கூட்டத்தாருக்கு போய் சேர வேண்டிய பொருளை, உங்களுடைய பொருளை போன்று நீங்கள் பலவந்தமாக வைத்திருக்கிறீர்கள், அது உங்களுடையது அல்ல. இன்னொருவருடைய போய் சேர வேண்டிய 2.5 வீதத்தை வைத்திருப்பது அநியாயம். அதே போன்றுதான் தகுதியான 8 கூட்டத்துக்கு போக வேண்டிய ஜகாத்தை தகுதி இல்லாமல் பொய் சொல்லி காரணங்கள் சொல்லி இன்னொருவருக்கு போகக்கூடிய ஜகாத்துடைய பணத்தை நான் எடுத்துக் கொள்வதும் அநியாயம். கொடுக்காமல் இருப்பது எப்படி அநியாயமோ, முறையை தவறு எடுப்பதும் அநியாயம். அதனால் அன்பானவர்களே, ஜகாத் எடுக்கிறவங்களும் நாங்களும் உலமாக்கள் அணுகி, என்னுடைய மாத சம்பளம் இவ்வளவோ, என்னுடைய செலவினங்கள் இவ்வளவோ, நான் யாட்டையும் கையேந்தாத நிலைமையில் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்கு உண்டான அல்லாஹ் வாழ்வாதாரத்தை எனக்கு தந்திருக்கிறான், எனக்கு ஜகாத் எடுக்க முடியுமா? ஆடம்பரத்திற்கும் பெருமைக்கும் புகழுக்கும் வீட்டை பெரிதாக்குவதற்கும் திருமணத்தை மிக பிரமாண்டமான முறையில் எடுப்பதற்கும் அல்லது சொகுசாக வாழ்வதற்கும் இருக்கக்கூடிய நிலைமையை விட தேவையில்லாமல் மேலே செல்வதற்கும் ஜகாத்துடைய பணத்தை நாம் ஒரு நாளும் எடுக்க முடியாது. நான் ஃபகீரா, ஃபகீர் என்று யார் உலமாக்கள் சொல்லிருக்கிறார்கள், அந்த கேட்டகரியில் நான் இருக்கிறேனா, மிஸ்கீன் என்றதில் நான் இருக்கிறேனா என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், கொழும்பை பொறுத்தவரையில் சமீப வருடங்களாக, சமீப நாட்களாக கூட்டு ஜகாத் முறைகள் பல பள்ளி வாயல்களில் அழகாக நடைபெற்று வருகிறது. பல சிரமங்களோடு, பல கஷ்டங்களோடு, பல ஏச்சு பேச்சுகளோடு பல பள்ளி வாயல்களில் கொழும்பில் நடைபெற்று வருகிறது. அப்ளிகேஷன் என்று கொடுக்கக்கூடிய நேரத்தில் 300, 400, 500, 600 என்ற அப்ளிகேஷன் நம்மை வந்து அடைகிறது. அவைகளில் எத்தனை பேர் உண்மையில் நான் ஜகாத் எடுப்பதற்கு தகுதியானவரா என்று பார்த்து நான் அந்த அப்ளிகேஷனை போட்டிருக்கிறேன் என்ற விடயங்களை ஆய்வு செய்வது, மீளாய்வு செய்வது, சிந்திப்பது கடமையாக இருக்கிறது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஊர் ஜகாத்தை முறையாக எடுத்து முறையாக கொடுக்கப்படுமோ அந்த ஊர் கயிர் உள்ள ஊராக இருக்கும், அந்த ஊர் பாவத்தை விட்டு தூரமாக இருக்கும், அந்த ஊர் சினாவை விட்டு தூரமாக இருக்கும், அந்த ஊர் பகிரங்கமான பாவங்களை விட்டு தூரமாக இருக்கும், அந்த ஊரில் வட்டி மிக தொலைவில் இருக்கும், அந்த ஊரில் நகைகளை அடகு வைத்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமைகள் ரொம்ப தொலைவில் இருக்கும். ஜகாத்தை முறையாக கொடுக்கணும் அன்பானவர்களே. பொதுவாக ரமதானுடைய காலங்கள் வந்தால் ஜகாத்தை பற்றி பேசுகிறோம். ஜகாத் ரமதானுடைய கடமை அல்ல. 12 மாதங்களில் எனக்கு எந்த மாதத்தில் நான் வியாபாரத்தை துவங்கி ஒரு மாதம் பூர்த்தியாகிறதோ அந்த மாதத்தில் கடமையாக கூடிய கடமையை தவிர அது ரமதானுடைய கடமை அல்ல. ரமதான் அது நோன்புடைய கடமை. ஜகாத் 12 மாதங்களும் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வியாபாரத்தை, சொத்து செல்வங்களை கணக்கு பார்த்து, ஒரு வருடத்தை வைத்து கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் பொதுவாக அநேகமான பேர் நாம் ஜகாத்துடைய பணத்தை நோன்பில் கணக்கு பார்த்து கொடுக்கிறோம். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒன்று இருக்கிறது ஜகாத் கொடுக்கிறது, இன்னொன்று இருக்கிறது ஜகாத் முறையாக கொடுக்கிறது. இதை கொஞ்சம் கேளுங்க அன்பானவர்களே. எல்லாருக்கும் ஆசை எங்கட ஊர் நல்லா இருக்கணும், எங்கட ஊர் நல்லா டெவலப்பாக இருக்கணும் என்று எல்லோருக்கும் ஆசை. ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், யுவதிகள், வயோதிபர்கள் எல்லோருக்கும் ஆசை. ஆனால் அதுக்குரிய ஒரு அடிப்படையாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஜகாத்தை நானும் நீங்களும் முறையாக கொடுக்காமல் இருப்பதனால் பலவிதமான பலவீனங்களும் பின்னடைவுகளும் நம்முடைய ஊர்ல இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் முன்னுதாரண புருஷர் உமர் குல் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறுமனே 18 மாதங்கள் தான் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். 18 மாதம், 1.5 வருடம். அல்லாஹு அக்பர். அவருடைய காலத்தில் ஜகாத் முறையாக எடுக்கப்பட்டு முறையாக கொடுக்கப்பட்டது. உலமாக்கள் தாரிமுடைய கிரந்த கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய காலத்தில் ஜகாத்துடைய பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு, தலையில் சுமந்து கொண்டு, ஜகாத்தை எடுப்பவர்கள் இருக்கிறார்களா, ஜகாத்தை எடுப்பவர்கள் இருக்கிறார்களா என்று தலையில் சுமந்த வண்ணம் சட்டமிட்ட வண்ணம் போகக்கூடிய நிலைமை காண கிடைத்தது. ஆனால் ஜகாத்தை எடுக்கக்கூடிய நபர்களை காண கிடைத்தது கிடையாது. எங்கே போனார்கள் ஏழை மக்கள், எங்கே போனார்கள் மிஸ்கீன்கள், எங்கே போனார்கள் கடனாளிகள், எங்கே போனார்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், எங்கே போனார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி போரிட்டவர்கள். அன்பானவர்களே, முறையாக கொடுக்கப்பட்டதும் கையேந்தக்கூடிய தேவைகள் இல்லாமல் போனது. அன்பான பெரியவர்களே, ஊரில் நலவுண்டாகும், ஊரில் கயிர் உண்டாகும், ஜகாத் முறையாக கொடுக்கப்படுமாக இருந்தால். ஜகாத் முறையாக எப்படி கொடுக்கிறது? ரெண்டு விஷயம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இந்த ஊரில் வியாபாரம் செய்பவர்கள், வெளியூரில் இருந்து இங்கே வந்து வியாபாரம் செய்பவர்கள், இங்கே வியாபாரம் செய்து தன்னுடைய ஊருக்கு லாபங்களை எடுத்து கொண்டு போபவர்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள், எந்த ஊரில் வியாபாரம் செய்கிறீர்களோ, எந்த ஊரில் தொழில் செய்கிறீர்களோ, அங்கேயும் உங்களுக்கு ஜகாத் இருக்குது. இமாமனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தின் பிரகாரம், ஜகாத்தை சம்பாதித்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுப்பதை வன்மையாக தடை செய்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, எங்க ஜகாத்துடைய பணம் சேர்க்கப்படுகிறதோ, ஜகாத்துடைய பணத்துக்காக வேண்டி, ஜகாத்துடைய பணத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி வியாபாரம் தொழில் உத்தியோகங்கள் செய்யப்படுகிறதோ, அங்கிருந்தான் ஜகாத் கொடுக்கப்படணும். இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஜகாத்துடைய பணத்தை இங்கதான் கொடுக்கணும். இது முறையாக கொடுப்பதில் முதலாவது. இரண்டாவது, அன்பானவர்களே, முறையானவர்களை தேடி பார்த்து அடையாளம் கண்டு சரியானவர்களுக்கு ஜகாத்துடைய பணத்தை ஒப்படைப்பது. யோசிங்க, என்ன போன வருஷத்துடைய ஜகாத்துடைய பணம், அதுக்கு முன்னாள் வருஷத்துடைய ஜகாத்துடைய பணம் யாருக்கு போய் சேர்ந்தது? ஜகாத் எடுப்போர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார், பல வருஷம் எடுக்கிறார், இந்த வருஷமும் எடுத்தார், போன வருஷமும் எடுத்தார், ஒவ்வொரு வருஷமும் ஜகாத்துடைய பணத்தின் மூலமாக எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். சாதாரண தேவைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஜகாத்துடைய கடமை கட்டாயம் உண்டாகும், ஆனால் ஜகாத்துடைய பிரயோஜனம் கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஏன்? நம்முடைய ஜகாத்துடைய பணங்கள் சின்ன சின்ன பணங்களாக, பார்சல்களாக, பெருநாள் பணங்களாக, ஆயிரம் நோட்டுகளாக, அரிசி பருப்பு சீனி பார்சல்களாக, அல்லது வேற வேற தேவைகளுக்காக வேண்டி ஜகாத்துடைய பணங்கள் ஏராளம் செலவழிக்கப்படுகிறது. ரொம்ப பணிவாக கேட்கிறோம், சதகாவின் மூலமாக நம்முடைய குடும்பங்களை கவனிப்போம், சதகாவின் மூலமாக நம்மிடத்தில் வேலை செய்பவர்களுக்கு போனஸ் கொடுப்போம், சதகாவின் மூலமாக நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மிஸ்கின்களை கவனிப்போம். ஜகாத்தின் மூலமாக சரியான நபர்களை அடையாளம் கண்டு சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலைமையில் உருவாக்குவதற்குரிய அமைப்பை உருவாக்குவோம். இல்லை, எத்தனை வருஷம் ஜகாத் கொடுத்தாலும் அது பெருநாளுடைய செலவினமாக, ஒரு மாதத்துடைய செலவினமாக போகுமே தவிர ஜகாத்துடைய சரியான பலன் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்காமல் போயிடும். அதனால் அன்பானவர்களே, குடும்பத்திலே பாருங்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள், யாரு ஜகாத் எடுக்க தகுதி? குடும்பத்தில் எத்தனை விதவை பெண்கள், எத்தனை அனாதை குழந்தைகள், எத்தனை தலாக் சொல்லப்பட்ட பெண்கள், எத்தனை நோயாளிகள், எத்தனை தொழில் இல்லாதவர்கள், எத்தனை ஃபக்கீர்கள், எத்தனை மிஸ்கீன்கள், இவருக்கு என்ன செய்யலாம், என்னுடைய ஜகாத்துடைய பணத்தின் மூலமாக இவரை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று யோசிப்போம். இல்லை என்றால் அன்பானவர்களே, நம்முடைய பணம் 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 அது வீணாகி கொண்டிருக்கும். அல்லாட ஒரு அழகான சுண்ணத் இருக்குது. அல்லாஹ் பணத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சுண்ணத், பணம் வளரணும், பணத்தை தேக்கி வச்சிருக்க கூடாது, பணத்தை கொண்டு காணி பூமி சொத்து செல்வங்களை வாங்கி பில்டிங்கள் மாட மாளிகளாக வைத்திருக்க கூடாது. பணம் இஸ்திஸ்மார், இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு முதலீடு செய்யப்பட்டு அதன் மூலம் பல ஆயிரம் மக்களுக்கு அதனுடைய நன்மைகள் போய் சேர வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, ஆர்வம் ஊட்டுகிறது. அன்பானவர்களே, அதனாலதான் ஹதீஸ் ஷரீஃபில் கொடுப்பதனால் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளம் 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 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, குர்ஆனை எடுப்போம். இப்ப இருந்த ரிஹர்சலுடைய மாதம் இது ஷாபான் என்று சொல்லுவார்கள். குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது, அந்த வசனம் ரொம்ப காரமான ஒரு வசனம், ரொம்ப காரமான ஒரு வசனம். அநேகமான குர்ஆனில் பல தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜகாத்துடைய விடயத்தில் வந்திருக்கக்கூடிய தண்டனையுடைய அந்த வார்த்தைகளை ஓதும் பொழுது ஒரு அச்சம் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். அன்பானவர்களே, இந்த ஜகாத்துடைய பணம் சரியாக கணக்கு பார்க்கப்பட்டு முறையாக கொடுக்கப்பட்டது கூடிய ஏற்பாடுகள், திட்டங்கள், பிளான்கள் பண்ணப்பட்டிருக்கிறதா என்றதை நானும் நீங்களும் யோசிப்போம். ரெண்டு மாசத்துக்கு வருவதாக இருந்தால் நான் அந்த ரெண்டு மாசத்துல என்னுடைய கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்து ஜகாத் எவ்வளவு கொடுக்கணும் என்று நான் அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறேனா? அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் பல மாதங்களுக்கு முன்னால் பிளான் பண்ணுகிறோம். அதே போன்றுதான் இந்த ஜகாத்துடைய அமலும், நான் பிளான் பண்ணி சரியாக முறையாக கணக்கு பார்த்து ஜகாத்திலிருந்து வலுவக்கூடிய போக்குகள், நழுவக்கூடிய போக்குகளை எல்லாம் வரும்போது கிடையாது. அன்பானவர்களே, குர்ஆன் ரொம்ப ஆழமாக அழுத்தி சொல்கிறதே, இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் பொடுபோக்கா கணக்கில்லாமல் இருப்பவர்களை ரொம்ப காரமாக சொல்கிறதே, والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. الله الله سبحانه யார் எல்லாம் ஜகாத்தை கொடுக்காமல், ஜகாத்தை முறையாக கொடுப்பதற்குரிய ஏற்பாடு இல்லாமல் சேமித்து 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 வைக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் ஃபபஷிருஹும் பிஅஸாபின் அலீம், நபி அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, நன்மாராயம் சொல்லுங்கள். என்னத்த நன்மாராயம்? நொம்பலமான நோவினை தரக்கூடிய வேதனை இருக்குன்னு சொல்லுங்கள். பஷாரத்தா இது அன்பானவர்களே, இது ஒரு நன்மாராயமா? அல்லாஹ் ஒரு விடயத்தை கடுமையாக சொல்கிறான், ஃபபஷிருஹும் பிஅஸாபின் அலீம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி இந்த தண்டனை இருக்கு தெரியுமா? அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த நாளில் எந்த செல்வங்களை நீங்கள் கொடுக்காமல் சேமித்து வைத்தீர்களோ இவைகளை சூடு காட்டி உங்களின் விலாபுரங்களுக்கு சூடு போடப்படும். உங்களோட விலாபுரங்கள், முதுகுபாதிகள் இதன் மூலம் அயன் பண்ணப்படும் என்று நம்முடைய பாஷையில் சொல்லலாம், சூடு போடப்படும். சூடு போடப்பட்டு சொல்லும், நீங்க உலகத்தை ஜகாத் கொடுக்காம வச்சிருந்தீங்களே அதுதான் இது, சுவைச்சுக்கோங்க என்று சொல்லுவோம். அன்பானவர்களே, அவ்வளவு ஆழமாக சொல்லப்பட்ட ஒரு அமல், நபியோங்க காரமாக சொன்ன ஒரு அமல் ஜகாத்துடைய அமல். ஆனால் அது ஏதோ ஒரு அமைப்பில் நம்மிடம் ஒரு பொடுப்போக்கான ஒரு நிலைமை வந்து இருக்குது, கொடுக்குறோம் தான், ஆனால் சரியாக கொடுக்கிறோமா? எங்க இடத்துல கொடுக்கணுமோ அங்க கொடுக்கிறோமா? யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுக்கிறோமா? ஜகாத்துடைய சட்டத்தை நான் இவ்வளவு வருஷமா இருக்கிறேன், நான் ஒரு ஆளுமை அணி உட்கார்ந்து ஜகாத்தை படிச்சிருக்கிறேனா? யாரு ஜகாத் கொடுக்கணும், யாருக்கு ஜகாத் கொடுக்கணும், எப்ப ஜகாத் கொடுக்கணும், எப்படி ஜகாத் கொடுக்கணும், எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும் என்ற விஷயங்களை கேட்டிருக்கிறேனா? என் மனைவி கிட்டத்தில் 50 பவுன் ஜுவல்லரிசி இருக்குது, 100 பவுன் இருக்குது, இதுல ஜகாத் இருக்குதான்னு எப்பாவது ஒரு ஆளுமை அணி கேட்டிருக்கிறோமா? என்னுடைய சொத்து பத்துகளை கூட்டி பார்த்து நான் அவைகள் ஒரு ஆளுமிடம் போய் இவைகளுக்கேதும் ஜகாத் இருக்கதா என்று கேட்டிருக்கிறேனா? அன்பானவர்களே, இல்லை என்றால் பயங்கரமான ஒரு சோதனை நம்மை வந்து அடையும். சொல்வதற்கு பயத்தோடு சொல்கிறேன், சொல்வதற்கு பயத்தோடு சொல்கிறேன். வளமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஊரில் ஜக்காத் முறையாக கொடுக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த ஊர் அல்லாஹ்வுடைய அழிவு வரக்கூடிய ஊராக மாறிவிடும். பல ஊர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஊர்ல வியாபாரத்திற்கு பொருட்களுக்கு பொருட்சேதங்கள் வருகிறதோ செக் பண்ணுங்க, ஜக்காத் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அன்பானவர்களே, உலமாக்கள் குர்ஆனுடைய சுன்னாவுடைய வெளிச்சத்தில் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. அதனால் ஜகாத் என்பதை சாதாரணமாக இது யாருடைய பசியை போக்குறாமல், அவருடைய பசி, அவருடைய ஏளத்தனம், ஏழ்மையை போக்குறது என்று சொல்லி பொதுப்போக்காக நினைக்கக்கூடிய ஒரு அமல் அல்ல. கடுமையாக சொல்லப்பட்ட ஒரு அமல், மார்க்கத்துடைய கடமைகளில் பிரதானமான ஒரு கடமை. அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு இதுதான் சொன்னாங்க, நபியோட வஃபாத்துக்கு பின்னால சிலவோட உள்ளத்துல வந்தது, நபியோங்க இருந்தாங்க ஜகாத் கொடுத்தோம், இப்ப நபியோங்க தான் இல்லையே, ஜகாத்தை ஏதாவது பொதுப்போக்கு பார்த்துடுவோம் என்று ஒரு சிந்தனை வந்தது. நபியோட பாசறையில் வளர்ந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியோட காலத்து கொடுக்கப்படக்கூடிய அந்த ஜக்காத்ல ஒரு கயிறோ அல்லது அந்த ஒட்டகத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியோ கொடுக்கப்படவில்லை என்றால், இதை கூட தரமாட்டோம் என்றிருந்தால் நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னார்கள். அவ்வளவு ஒரு பிரதானமான கடமையாக இருக்கிறது. அதனால் அன்பான பெரியவர்களே, சங்கையான பெரியவர்களே, சங்கையான சகோதரர்களே, ஜகாத் யாருக்கெல்லாம் ரமலானில் கடமையாகிறதோ அவர்கள் ஜகாத்தை கணக்கு பார்ப்போம், உரியவர்களை அடையாளம் காணுவோம், உரியவர்களை தேடி போய் கொடுப்போம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை சொல்கிறார். கொஞ்சம் உள்ளத்துக்கு நண்பார்கள், கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுங்க. பொதுவாக கடைக்கு வாரவர் கல்யாண குமர்காரி என்று கேட்டு வாரவருக்கு கொடுத்துட்டு ஜகாத்த கழிச்சு கொண்டு திருப்தி அடையக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் இந்த வசனம் பாடமாக இருக்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான், இவருடைய பணத்தில் ஒரு உரிமை இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் கேட்டு வாராங்களோ அவங்களுக்கும் உரிமை இருக்குது. யாரெல்லாம் கேட்காம மான பிரச்சனையோட தன்னுடைய கஷ்டத்தை அடக்கி கண்ணியத்தை கௌரவத்தை பாதுகாத்து வெளியில சொல்லாம அடக்கி வச்சு கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களுக்கும் உரிமை இருக்கு. எத்தனை பேரை தேடி போய் பார்த்திருக்கிறோம். என்னுடைய பக்கத்து வீடு பார்ப்பதற்கு நல்லா இருக்கிறார், ஆனால் வீட்டுக்குள்ளால் உள்ள நிலைமை யாருக்கும் தெரியாது. அன்பானவர்களே, அல் மஹ்ரூம் தன்னுடைய விஷயங்களை சொல்லாம வெளியில காட்டிக்கொள்ளாம கௌரவத்தோடு நடமாடக்கூடிய எத்தனையோ சீதேவிகள் நம் நெத்தில் இருக்கிறாங்க. சாப்பிட்டு பல நாளாச்சு, காலை சாப்பிட்டால் இரவு சாப்பாடு கிடையாது, குழந்தைகளை படிப்பதற்குரிய ஏற்பாடுகள் கிடையாது, புத்தகங்களை வாங்குவதற்குரிய ஏற்பாடுகள் கிடையாது. அன்பானவர்களே, சொல்வதற்கு ஏராளம் இருக்கிறது, ஆனால் செய்வதற்கு தான் நாம் நேரம் இல்லாமல் இருக்கிறோம். அன்பான பெரியவர்களே, ரொம்ப அன்பாக கேட்கிறோம், ஜகாத்துடைய பணத்தில் உரிமை கேட்பவருக்கும் இருக்கிறது, கேட்காமல் இருப்பவர் எப்படி அடையாளம் காணுவது? தேடி போகணும், தேடி போனாதான் விளங்கும் உண்மை என்ன நிலைமை. அன்பானவர்களே, ரொம்ப பணிவாக கேட்கிறோம், ஜகாத்து கொடுப்பதற்காக இனி மாஷா அல்லாஹ் சிறந்த முறை உலமாக்கள் சொல்றாங்க. உங்களோட ஜகாத்தை உங்களுக்கு அடையாளம் கண்டு தேடி போய் சரி கீழே பார்த்து கொடுக்கக்கூடிய அறிவு திறம் அனுபவம் இருந்தால் செய்யலவா? அப்படி இல்லையா சும்மா அங்கிங்க நோட்ல ஜகாத்தை கொடுக்காமல் இந்த ஊரில் முறைப்படுத்தப்பட்ட பைத்துல் ஜகாத் மார்க்கத்துக்கு முறை இல்லாத முறையில் சரியாக முறையாக எங்கே கூட்டு ஜகாத் அமைப்புகள் நடைபெறுகிறதோ அங்க போய் உங்களோட ஜகாத் பணத்தை கொடுங்க. இது என்னுடைய ஜகாத் பணம், நான் வக்கீலாக, நான் ஏஜென்டாக, என்னுடைய ஜகாத் பிரதிநிதியாக உங்களை நான் நியமிக்கிறேன் என்று சொல்லி ஜகாத்துடைய பணத்தை ஒப்படையுங்கள். சரியான முறையான மக்களுக்கு சரியாக போய் சேருவது. அன்பானவர்களே, கொடுத்து யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய தேவை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். ஜகாத்தை சதகாவை கொடுத்து நாம் யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. அல்லாஹ்விடத்தில் கையெழுந்து கேட்போம், ஜகாத்துக்கு தகுதியானவரா? அந்த ஜகாத்துடைய பணம் கிடைக்கும் பொழுது ஹைர் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அன்பானவர்களே, இப்படி எங்கே ஜகாத்துகள் ஒன்று சேர்க்கப்பட்டு முறையாக விநியோகிக்கப்படுமோ அந்த ஊரில் நலவுகள் நிறைய உண்டாகும். மாஷா அல்லாஹ், இந்த மஹல்லாவை பொறுத்தவரையில் பல வருடங்களாக இந்த அழகான ஒரு அமல் நடைபெறுகிறது. பல சிரமங்களுக்கு மத்தியில், பல கஷ்டங்களுக்கு மத்தியில், பல ஏச்சு பேச்சுக்கு மத்தியில், பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த அமல் நடைபெறுகிறது. தேவைகள் அன்பானவர்களை ஏராளம் இருக்கு. நம்முடைய ஜகாத் பணம் இந்த மஹல்லாவுக்கு வரவில்லை என்றால் இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நாளை சாட்சி சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், خذ من اموالهم صدقه خذ ஜகாத்தை போய் எடுங்கள், எடுத்து புகராக்களுக்கு கொடுங்கள். ஒரு பக்கீர் வந்து சொல்லலாம், நான் ஜகாத்துக்கு தகுதியானவன், நான் இந்த மஹல்லா வாசி, என்னுடைய ஜகாத்தை தாருங்கள் என்று சொல்லலாம். ஆனால் அப்படியான பொதுவான நடைமுறையில் கிடையாது. ஏதோ ஒரு அழகான அமைப்பில் ஹஜார் என்னையும் ஜகாத்தை கவனிச்சுக்கோங்கோ என்ற ரிக்வஸ்டை தான் பார்க்கிறோம். ஏதோ நாமும் வருடாவட்டம் கொடுக்கிறோம் என்று இல்லாமல் முறையாக சரியாக நாம் கொடுப்போமாக இருந்தால் ஊரில் நலவுகள் உண்டாகும், ஊரில் கயிர்கள் உண்டாகும், ஊரில் பாவங்கள் இல்லாமலாகும். நம்முடைய ஊரில் பல மக்கள் கையேந்தாத நிலைமையில் கௌரவமாக வாழக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். எங்கேயும் எப்பொழுதும் ஒரு இஸ்திஸ்னா, ஒரு விதவிலக்கு இருக்கிறது. அதுதான் யாத்திரம் கேட்பவர்கள் கேட்பது என்பது ஒரு நோய். கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். அவருடைய வயிறை வாயை ஒரு நாளும் அடைக்க முடியாது. ஹதீஸில் வந்திருக்கிறது, லயம் லவுஹு இல்ல துரா, அவர்களுடைய வாயை அடைப்பது கபருடைய மண் என்றுதான் வந்திருக்கிறது. அப்படியானவர்களுக்கு இருப்பதனால் எவ்வளவு கொடுத்தாலும் முடியாதே என்று சொல்லி நாம் விலகி விடாமல் கொடுப்பதற்கு ஏராளம் இடங்கள் தேவைகள் இருக்கிறது. அதற்கு தேவை நம்முடைய ஜக்காத்தை நாம் முறையாக இங்கே கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக இந்த ஊரில் அழகான ஒரு கயிறை நாம் பார்க்கலாம். அந்த அமைப்பில் கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரொம்ப அன்பாக ரொம்ப பணிவாக வேண்டிக் கொள்கிறோம், நம்முடைய ஜக்காத்தை முறையாக கணக்கு பார்ப்போம், முறையாக ஒப்படைப்போம், சரியானவர்களுக்கு அடையாளம் கண்டு கொடுப்போம். அதை போன்ற அன்பானவர்களே, நம்முடைய சதகாவையும் நாம் பிளான் பண்ணுவோம். என்னுடைய இந்த ரமதான்ல என்னுடைய இந்த பணத்தின் மூலமாக இத்தனை குடும்பங்கள் வாழணும், இத்தனை குடும்பங்களுடைய இஃப்தார் நடக்கணும், இத்தனை குடும்பங்களுடைய சஹாருடைய தேவைகள் நடக்கணும், இத்தனை குடும்பங்களுடைய ஏழை அனாதை குழந்தைகளுடைய பெருநாள் செலவு நடக்கணும் என்று இப்பவே பிளான் பண்ணி கொள்ளுங்க. குடும்பத்துடைய பர்ச்சேசிங்காக வேண்டி, குடும்பத்துடைய கொள்ளுணவுக்காக வேண்டி எவ்வளவு ஆயிரங்கள் செலவழிக்கிறோம். பிராண்டுக்காக வேண்டி, இந்த பிராண்ட் ஷர்ட் வாங்குறதுக்காக நீ எவ்வளவு ஆயிரம் செலவழிக்கிறோம், இந்த புடவை வாங்கணும் என்பதுக்காக நீ எவ்வளவு செலவழிக்கிறோம். அந்த செலவு லிஸ்ட்ல உங்களோட குடும்பத்தை, ரெண்டு குடும்பத்தை சேர்த்துக் கொள்ளுங்கோ, அஞ்சு குடும்பத்தை சேர்த்துக் கொள்ளுங்கோ, பத்து குடும்பத்தை சேர்த்துக் கொள்ளுவோ, அல்ல எவ்வளவு உங்களுக்கு வசதிகள் இருந்திருக்கிறானோ அவைகளை சேர்த்துக் கொள்வோம். அன்பானவர்களே, பணம் உள்ளவர்கள் ஜக்காத் கொடுப்பார்கள், ஆனால் மனம் உள்ளவர்கள் சதகாவும் கொடுப்பார்கள். சஹாபாக்கிடம் பணம் இருக்கவில்லை, ஆனால் நபி அவர்கள் அழைக்கும் பொழுது நபியுடைய மஜ்மாவில் எப்பொழுதும் பணம் குவிந்து கிடக்கும். நபியவர்கள் கேட்பார்கள், சஹாபாக்களுக்கு சாப்பிட கிடையாது, ஒரு ஈட்டம் பணம் இருந்தால் சாப்பிடாமல் அதையும் கொண்டு வந்து போடுவார்கள். இதுக்கு பேர் சதகா, எல்லாருக்கும் கொடுக்கலாம். அன்பானவர்களை, ஒரு இஃப்தாரா ரெண்டு இஃப்தார் செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு அனுப்புவோம், ஒரு கெஞ்சி கோப்பையா பத்து செய்து ஏழை குடும்பத்துக்கு அனுப்புவோம். அன்பானவர்களே, பள்ளி கஞ்சி என்று சொல்வதும் இந்த பின்னணியில் வந்ததுதான். அன்பானவர்களே, யாருக்கு கஞ்சி காய்ச்ச வசதி இல்லையோ அவர்கள் பள்ளியில் கஞ்சி எடுப்போம், இல்லை என்றால் ஒரு ஊருக்கும் வசதி உள்ளவர் வசதி இல்லாதவர் எல்லோரும் எடுப்போமாக இருந்தால் தவறு கிடையாது. ஆனால் அதன் நோக்கம் ஏழை எளியவர்களுக்கு அது போய் சேரும் என்பதுதான். பல பள்ளி வாயில்களில் இந்த இஃப்தாருக்குரிய ஏற்பாடு நடைபெறுகிறது. அதனால் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மிக முக்கியமான இந்த கடமையை சரிவர செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா ஊரில் கயிறையும், ஊரில் பரக்கத்தையும், ஊரில் வளவ, ஊரில் நல்ல நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த ஊரில் ஜக்காத் முறையாக கொடுக்கப்படவில்லையோ அந்த ஊரில் அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை, பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துவான். அதனால் ஜக்காத்தை முறையாக எடுப்போம். ஜக்காத்தை எடுக்கக்கூடியவர்கள், தகுதியானவர்கள் மாத்திரம் அந்த ஜக்காத்தை எடுப்பதற்கு முயற்சிவோம். எல்லாம் அல்லாஹ் அவனுடைய சட்டங்களை, கட்டளைகளை, கடமைகளை சரிவர செய்யக்கூடியவர்களாக நம் அனைவர்களை மாற்றருவானாக. எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாரெல்லாம் நம்மை விட்டு பிறந்து நம்முடைய பெற்றோர்கள் கபரிலே வாழ்ந்திருக்கிறார்களோ அவருடைய கபரை, அவருடைய மண்ணறைகளை சொர்க்கத்துடைய பூச்சோலையாக ஆக்கியருவாயாக. எல்லாம் வரக்கூடிய ரமபானை சிறப்பாக வரவேற்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியருவாயாக. ரமபானில் என்ன ஹைராட்டுகளை, என்ன பரக்காட்டுகளை, என்ன சஹாஜாட்டுகளை மறைத்து வைத்திருக்கிறாயோ அத்துணையையும் நமக்கு தந்தருவாயாக. உன்னுடைய பாவ மன்னிப்பை தந்தருவாயாக, உன்னுடைய பொருத்தத்தை தந்தருவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. எல்லா முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. முஸ்லிம்கள் உலகத்தில் எங்கெல்லாம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த சோதனைகளின் விடுவை கொடுப்பாயாக. ரமதானை நிம்மதியாக பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும், முழு உலக முஸ்லிம்களுக்கும் கொடுத்தருவாயாக. வாஹிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit